الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله هيا على السلام هيا على السلام هيا على الفلاح على الفلاح الله أكبر
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
اللہ تعالیٰ کے فضل سے اگلے جمعے سے انشاءاللہ جلسہ سالانہ یوں کے شروع ہو رہا ہے. جلسہ شروع ہونے سے بہت پہلے
جلسے کا کام شروع ہو جاتا ہے.
یو کے کا جلسہ سالانہ
ஆண்டு மாநாடு தொடங்குவதற்கு வெகு நாட்களுக்கு முன்னதாகவே அதன் வேலைகள் ஆரம்பமாகிவிடுகின்றன. யூகேவின் ஆண்டு மாநாட்டிற்காக தற்காலிகமான ஏற்பாடுகள் செய்து தற்காலிகமாக ஒரு நகரமே அமைக்கப்படும் அளவிற்கு மிகவும் விரிவானதாகும். பாகிஸ்தானில் மாநாடுகள் நடந்தன. அங்கு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நிரந்தரமான ஏற்பாடுகளை கொண்டதாக இருந்தன. நிரந்தரமாக பல லங்கர்கள் இயங்கி வந்தன. அவ்வாறே தங்குவதற்கான ஏற்பாடும் கிட்டத்தட்ட நிரந்தரமானதாக இருந்தன. இதற்கு முன்னதாக பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் ஜமாத்திற்கு சொந்தமாக இருந்தபோது அது விருந்தினர்களை தங்க வைக்கும் இடமாக இருந்தன. ஆனால் அவற்றை அரசு எடுத்துக்கொண்ட பின் பிற தங்கும் இடங்கள் அமைக்கப்பட்டன. அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வந்ததன் காரணமாக கூடாரங்கள் அமைத்து தற்காலிகமாக தங்கும் இடங்களும் அமைக்கப்பட்டன. இது தவிர ரப்வாவில் வசிப்பவர்களும் விருந்தினர்களின் ஒரு பெரும் எண்ணிக்கையை தம் வீடுகளில் தங்க வைத்தனர். அவர்களுக்கு உணவு லங்கர்ஹானாவிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்தது. எவ்வாறு இருப்பினும் ரப்வாவின் மாநாட்டிற்கு சில நிரந்தரமான ஏற்பாடுகள் இருந்தன. ஒரு நீண்ட கால அனுபவத்தால் ஒரு நிரந்தரமான அமைப்பு இருந்ததுடன் ரப்வாவின் மக்களும் இந்த ஏற்பாடுகளை செய்வதில் திறமைசாலிகளாக ஆகிவிட்டனர். அவர்களின் இந்த பொலிவு மற்றும் தர்பியத்தின் இந்த சுற்றுச்சூழல் மற்றும் தொண்டாற்றுவதற்கான உணர்வு ஆகியவை இவர்களின் வாழ்வில் மீண்டும் அங்கமாக ஆவதற்கு இறைவன் வழிவகை செய்வானாக. அவ்வாறே காதியானிலும் பல வகை ஏற்பாடுகள் இப்போது நிரந்தரமாகிவிட்டன. மாநாட்டு திடல் மட்டுமே அதிகமாக தற்காலிக ஏற்பாட்டின் அடிப்படையில் செய்ய வேண்டியதுள்ளது. லங்கர்ஹானாவிற்காக அஹ்மதி அல்லாத அல்லது முஸ்லிம் அல்லாத பிற கூலி ஆட்களை வரவழைக்க வேண்டியதுள்ளது. உணவு சமைப்பதற்கும் ரொட்டி சுடுவதற்கும் சமையல்காரர்களை வெளியிலிருந்து ஏற்பாடு செய்ய வேண்டியதுள்ளது. ஆனால் அங்கும் லங்கர்ஹானா நிரந்தரமான ஏற்பாடு உள்ளது. இவ்வாறே ஜெர்மனியிலும் பல நிரந்தரமான ஏற்பாடுகள் உள்ளன. ஹால் கிடைத்திருப்பதால் இந்த ஏற்பாடு நிரந்தரமாக உள்ளது. உணவு சமைக்க வேண்டியதுள்ளது. அவர்கள் கடையிலிருந்து ரொட்டி வாங்குகின்றனர். அதை அவர்கள் புதிய ரொட்டி என்று எண்ணி சாப்பிடுகின்றார்கள். ஆனால் அது ஒரு வாரம் கடந்த பழைய ரொட்டி என்று நான் கருதுகிறேன். அவ்வாறு இல்லை என்றால் ஜெர்மன் மக்கள் தகவல் அனுப்புவதில் மிகவும் சுறுசுறுப்பானவர்களாவர். இன்று மாலைக்குள் இந்த ரொட்டிகள் புதியவையா அல்லது பழைய ரொட்டிகளா என்று தகவல் அனுப்பிவிடுவார்கள். அவ்வாறே உலகின் பிற நாடுகளில் நடக்கும் மாநாடுகளின் நிலையும் ஆகும். ஆனால் இங்கிலாந்தின் ஆண்டு மாநாடு ஹிலாஃபத் இங்கு இருப்பதன் காரணமாக சர்வதேச மாநாடாகிவிட்டது. கடந்த மாநாடு வரை ஏ டு இசட் எல்லா ஏற்பாடுகளும் தற்காலிகமானதாக இருந்தன. முன்பு இஸ்லாமாபாத்தில் மாநாடுகள் நடந்தன. அங்கு உணவு சமைப்பதற்கு ஒரு நிரந்தரமான ஏற்பாடு இருந்தது. அவ்வாறே ஓரளவு ரொட்டியின் தேவையும் அங்கிருந்த ரொட்டி சுடும் இயந்திரத்தின் மூலம் நிறைவேறி வந்தது. ஆனால் மாநாடு ஹதீகத்துல் மஹதிக்கு மாற்றப்பட்ட பிறகு கடந்த 2-3 மாநாடுகளில் உணவு இங்கு அமைக்கப்பட்ட தற்காலிகமாக லங்கரில் சமைக்கப்பட்டு வந்தது. ஏனெனில் இஸ்லாமாபாத்திலிருந்து உணவு இங்கு கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்ட அனுபவம் உண்டு. கொஞ்சம் ரொட்டி இஸ்லாமாபாத்தில் சமைக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது, கொஞ்சம் கடைகளிலும் வாங்கப்பட்டன. இதன் காரணமாக மிகவும் அதிக சிரமம் ஏற்பட்டு வந்தது. ஆகவே இங்குள்ள கவுன்சிலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹதீகத்துல் மஹ்தியில் நிரந்தரமான ஒரு சமையல் அறை கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தோம். ஏனெனில் கூடாரங்கள் அமைத்து தற்காலிகமான சமையலறை உருவாக்குவது மிகவும் சிரமமாக இருப்பதுடன் இன்னும் சில வகையில் அது ஆபத்தானதும் கூட. இவ்வாண்டு கவுன்சில் கருணை கூர்ந்து நிரந்தரமான சமையலறை கட்டுவதற்கு அனுமதி தந்தது. ஸ்டோரேஜுக்காக வைக்கப்பட்ட ஷெட்டுகளின் ஒன்றை உள்ளேயும் வெளியேயும் சரி செய்து நிரந்தரமான சமையலறை லங்கருக்காக தயாராகிவிட்டது. இன்ஷா அல்லா இனி தேவைக்கு ஏற்ப இங்கேயே உணவு தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ரொட்டிக்கு என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்தது. அதற்காக முந்தைய வழக்கத்தை போன்றே கடைகளில் வாங்கியும் இஸ்லாமாபாத்தில் சமைத்தும் கொண்டு வந்துவிடலாம் என்று அமீர் சாஹிப் மற்றும் பிறர் கருதினர். புதிய இயந்திரம் ஒன்றை வாங்குங்கள் என்று நான் கூறினேன். ஆனால் செலவு அதிகமாகும் என்பதால் அவர்கள் தயங்கினர். மேலிடம் உங்களுக்கு கடன் கொடுக்க வாய்ப்புள்ளது என்று நான் கூறியதும் அவர்களுக்கு ரோஷம் வந்தது. கொஞ்சம் செலவு செய்ய முன்வந்தனர். அல்லாஹினருளால் லெபனானிலிருந்து ரோட்டி பிளான்ட், அதாவது ரொட்டி சுடும் இயந்திரம் வாங்கப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள நமது ஓர் தூய அஹ்மதி நண்பர் லெபனான் சென்று இந்த இயந்திரத்தை வாங்கி இங்கு வந்து வைத்தார். இப்போதும் அதற்காக நேரத்தை செலவிடுகின்றார். காதியானிலும் ரப்வாவிலும் இந்த இயந்திரத்தை வைத்த அனுபவம் இவருக்கு உண்டு. எனவே இந்த பணி இங்கு மிகவும் அழகிய முறையில் நடந்துவிட்டது. ஹதீகத்துல் மஹ்தியிலும் மாநாட்டின் போது அல்லாஹ்வின் அருளால் உணவு சமைப்பதற்கும் ரொட்டி சமைப்பதற்கும் நிரந்தரமான ஏற்பாடு உள்ளது. இதற்காக அனுமதி வழங்கிய கவுன்சிலுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு இதற்கான நற்கூலியை வழங்குவானாக. ஆனால் இருப்பினும் உலகில் நடக்கின்ற பிற நாடுகளின் மாநாட்டை இத்துடன் ஒப்பிடுகையில் ஏறக்குறைய 30,000 பேரை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளில் பெரும்பாலும் இன்னும் தற்காலிகமானவையாகவே உள்ளன. குறிப்பாக மழை பெய்துவிட்டால் தங்கும் இடங்களும் வழிப்பாதைகளும் மோசமாகிவிடுகின்றன. வழிப்பாதைகளின் பிரச்சினை டிராக் விரித்து ஓரளவு சரி செய்துபட்டுவிட்டது. ஆனால் தங்குமிடங்களுக்காக கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன, சின்ன கூடாரங்களும் உள்ளன, உணவு பரிமாறும் இடம் என்று இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. அவை இப்போதும் பிரச்சனைகளாகவே உள்ளன. இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், அப்போது இந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இந்த தற்காலிக நகரம் அஹ்மதியா ஜமாத்தின் ஒரு நிரந்தர நகரமாக ஆகிவிடும். இது வெகு தூரம் இல்லை. நான் கூறியது போன்று இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் தற்காலிகமானவையாகும். தற்காலிகமாக ஒரு நகரத்தை அமைப்பது மிகப்பெரிய வேலையாகும். இதன் பெருமளவு ஏற்பாடுகளை நமது தன்னார்வ தொண்டர்கள் செய்கின்றனர். ஹுத்தாம்களும் உடல் ஆரோக்கியமுள்ள அன்சார்களும் இந்த பணியை வக்காரே அமல் மூலம் செய்கின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை நான் தற்செயலாக ஹதீகத்துல் மஹ்தி சென்றேன். அங்கு ரொட்டி மிஷின் அமைக்கப்பட்டு அதை பரிசோதித்துக் கொண்டிருந்த மக்களை தவிர இளைஞர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் தமது பணிகளை செய்வதற்கு அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். மாநாட்டின் ஏற்பாடுகளை 2-3 வாரங்களுக்கு முன்பே சிறந்த முறையில் நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தனர். இங்கு இன்னொன்றையும் நான் சொல்லிவிட விரும்புகின்றேன். ரொட்டி மிஷினை கொண்டு வந்து வைத்து அதை இயக்குகின்ற பணியை வெளியிலிருந்து வேறு கம்பெனிகள் ஏதும் செய்யவில்லை. மாறாக எல்லா பணிகளையும் நமது தன்னார்வ தொண்டர்களும் நமது இளைஞர்களும் நமது டெக்னீஷியர்களும் இன்ஜினியர்களும் நமது பிற பணியாளர்களும் சேர்ந்து செய்துள்ளார்கள். அல்லாஹ் தாலா இவர்கள் அனைவருக்கும் இதற்கான நற்கூலியை வழங்குவானாக. இங்குள்ள தரத்தையும் முழுமை செய்வது மிகவும் அவசியமாகும். இந்தியா அல்லது பாகிஸ்தானில் ஏனோ தானோவென்று விருப்பப்படி வேலை செய்யப்படும். கண்காணிப்பு ஏதும் இருக்காது. மின்சார ஒயர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். எல்லாம் தற்காலிக வேலையாக இருக்கும், அல்லது சில அடிப்படை அம்சங்கள் மட்டும் இருக்கும். ஆனால் இங்கு அப்படி அல்ல. ஒவ்வொரு பணியும் செக்கிங் செய்யப்படும். அரசு துறை வந்து மேற்பார்வையிடும். ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அடுத்த வேலையை செய்ய அனுமதி வழங்கப்படும். அல்லாஹினருளால் ரொட்டி மிஷின் மற்றும் சமையலறை அவர்கள் கூறிய தரத்தின்படி அமைந்திருந்ததால் அதற்கான அனுமதியும் கிடைத்தது. நான் கூற வந்த நோக்கம் என்னவென்றால், தற்காலிகமாக ஏற்பாடுகளை செய்வதற்கும் பிற இடங்களை விட இங்கு அதிகமாக உழைக்க வேண்டியது உள்ளது. அல்லாஹின் அருளால் அஹ்மதி வாலண்டியர்ஸ் மிகவும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் இந்த பணிகளை செய்கின்றனர். ஜமாத்திற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற இந்த உணர்வு அஹ்மதிகளின் தனிப்பெரும் அடையாளமாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு வேலைக்காகவும் அஹ்மதிகள் தமது தியாகத்தை முன்வைக்கின்றனர். பொறியாளர்களின் பிரிவு தன் பணியை செய்து வருகிறது. மருத்துவர்கள் பிரிவு தன் பணியை செய்து வருகிறது. இன்னும் பிற துறைகளைச் சேர்ந்தவர்கள் தத்தமது பணிகளை செய்வதற்காக தமது நேரத்தை செலவிடுகின்றனர். முழு வருடமும் அவர்கள் தமது இந்த பணிகளை செய்து வந்தாலும் மாநாட்டு பணிகள் தனியாக நடக்கின்றன. ஆகவே இங்கு தன்னார்வ தொண்டு பணிகள் அதிகமாக நடைபெறுகின்றன. இது அஹ்மதியா ஜமாத்தின் தனிப்பெரும் சிறப்பாகும். குறிப்பாக முழு வருடமும் தர்பியத் வழங்கியதன் காரணமாக மாநாட்டின் போது விருந்தினர்களை உபசரிப்பது உலகெங்கிலும் உள்ள அஹ்மதிகளின் தனி சிறப்பாகிறது. குழந்தைகள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மாநாட்டின் நாட்களில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில் உள்ளனர். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற மிகவும் மும்முரமாகவும் ஈடுபாட்டுடனும் உழைக்கின்றனர். அவ்வாறு இருக்கவும் வேண்டும். ஏனெனில் மாநாட்டிற்கு வருகின்ற விருந்தினர்கள் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களாவர். இந்த விருந்துபசரிப்பு உயர்ந்த நல்லொழுக்கமும் மார்க்க கட்டளையும் ஆகும். இங்கு நான் இதையும் கூறிவிட விரும்புகின்றேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்துபசரிப்பின் தரம் எவ்வாறு இருந்தது? இதை கூறுவதால் நமது விருந்துபசரிப்பின் தரமும் இன்னும் உயர வேண்டும். ஒருமுறை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார்கள். அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு விருந்தினர் வந்தார். விருந்தினர் வந்துள்ளார் என்று அவர்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. உடனே அவர்கள் வெளியில் வந்தார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், விருந்தினருக்கு சில உரிமைகள் உள்ளன. அவர் சிரமப்பட்டு வந்துள்ளார். எனவே நான் அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக வெளியில் வந்துவிட்டேன் என்றார்கள். இன்றும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினருக்காக இந்த தரத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஏனெனில் இன்று விருந்துபசரிப்பதற்காக நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பு, அவர்கள் வெறும் விருந்தாளிகள் மட்டுமல்ல, மாறாக மார்க்கத்திற்காக பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற விருந்தாளிகளாவர். மாநாட்டின் இந்த மூன்று நாட்களில் அல்லாஹ் தாலா மற்றும் அவனது தூதரின் கூற்றுக்களை கேட்பதற்காக வருகின்றனர். மேலும் தமது ஆன்மீக மற்றும் மார்க்க நல்லொழுக்கத்திற்கான வழியை மேற்கொள்வதற்காக வருகின்றனர். பரஸ்பரம் அன்பு, சகோதரத்துவம் மற்றும் நேசம் ஆகியவற்றின் சூழலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வருகின்றனர். பல விருந்தினர்கள் மிகவும் சிரமப்பட்டு இங்கு வருகின்றனர். சிலர் தமது வீடுகளில் மிகவும் வசதியாக வாழக்கூடியவர்கள் இங்கு வருகின்றனர். இங்கு உலக வசதி வாய்ப்புகளை பொறுத்தவரை அது ஏறக்குறைய ஒன்றுமில்லை. இங்கு வந்து அவர்கள் மிகவும் கஷ்டத்துடன் கழிக்கின்றனர். இருந்தும் அவர்கள் வருகின்றார்கள். சில ஏழை விருந்தாளிகளும் உள்ளனர். அவர்கள் தமக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு இங்கு வருகின்றனர். மாநாட்டின் அருட்களை பெறுவதற்காக மட்டுமே அவர்கள் இங்கு வருகின்றனர். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குரலுக்கு லெப்பைக் என்று கூறியவாறு காலத்தின் ஹலீஃபாவை சந்திப்பதற்காக மற்றும் அவருடைய கூற்றை கேட்பதற்காக இங்கு வருகின்றார்கள். எம்டிஏ அஹ்மதிகளை அருகில் கொண்டு வந்துவிட்டது. மாநாட்டின் சூழலுக்கென்று தனிச்சிறப்புகள் உள்ளன. இன்றைய நாட்களில் விருந்தினருக்கு என்ன சிரமம் இருக்க முடியும் என்று எண்ணக்கூடாது. சிலர் வயது முதிர்ந்து பல நோய்களுக்கு ஆளாகியிருந்தும் சிரமப்பட்டு பயணம் மேற்கொண்டு இங்கு வருகின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று சிலர் தம் வீடுகளில் வசதி வாய்ப்புடன் இருக்கின்றார்கள், அதை விட்டுவிட்டு மார்க்கத்திற்காக பயணம் மேற்கொள்கின்றார்கள், கூடாரங்களில் வந்து தங்குகின்றார்கள், மிகவும் எளிய உணவை உண்டு பொறுத்துக் கொள்கின்றனர். ஆகவே இப்படிப்பட்ட விருந்தாளிகளுக்கு நம்மீது அதிக உரிமைகள் உள்ளன. அல்லாஹ்வின் அருளால் விருந்தாளிகளில் பெரும் எண்ணிக்கை மாநாட்டின் நோக்கத்திற்காக மட்டுமே வருகின்றனர். பயண செலவும் இப்போது அதிகமாகிவிட்டது, இருந்தும் அவர்கள் செலவு செய்கின்றனர். இவற்றை பொருட்படுத்துவதில்லை. ஆகவே இந்த விருந்தாளிகளை மதிப்பது நம் மீது கடமையாகும். இவர்கள் மிகவும் கண்ணியத்திற்குரிய விருந்தாளிகள் ஆவர். இவர்களின் நோக்கம் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் விருப்பம் மட்டுமே ஆகும். விருந்தினர்கள் தொடர்பாக அறிவுரை கூறியவாறு ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், விருந்தாளிகள் பலர் வந்துள்ளனர். அவர்களில் சிலரை நீங்கள் அடையாளம் தெரிந்திருக்கின்றீர்கள், சிலரை உங்களுக்கு தெரியாது. எனவே எல்லாரையும் மதிப்பிற்குரியவர்கள் என்று எண்ணி அவர்களை உபசரியுங்கள். நீங்கள் விருந்தாளிகளுக்கு வசதி செய்து கொடுக்கின்றீர்கள் என்று நான் உங்கள் மீது நல்லெண்ணம் கொள்கின்றேன். எல்லா விருந்தினர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் தொண்டு செய்யுங்கள். ஆகவே ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் விருந்தினர்கள் மார்க்க நோக்கத்திற்காக வந்துள்ளனர். அவர்களது குறிக்கோள் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதாகும். எனவே நாம் மிகவும் கவனத்துடன் ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் நல்லெண்ணத்தை பாதுகாத்துக் கொள்வதும் கவனத்தில் கொள்வதும் அவசியமாகும். நமது உள்ளத்தில் எல்லா விருந்தினர்களையும் உபசரிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்ற எண்ணம் எப்போதும் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். டியூட்டி கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உரிமையை சரியாக செலுத்த வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதனால் ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கொண்ட நல்ல எண்ணத்தின்படி பொருத்தமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனின் மசீஹே, இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரே, உமது ஒவ்வொரு அறிவுரையின்படி நாங்கள் இன்றும் செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓர் அஹ்மதியிடம் இதுவே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு நூற்றாண்டு காலம் கடந்த இந்த பயணம் நம்மை ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரைகளிலிருந்து கவனமற்றவர்களாக ஆக்கிவிடவில்லை. இன்றும் நமது குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் ஆகிய அனைவரும் தத்தமது கடமைகளை நிறைவேற்ற முடிந்தவரை முயற்சி செய்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து கொண்டே இருப்பர். ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த வேதனை மற்றும் கவலை எப்போதும் கவனத்தில் கொள்வது அவசியமாகும். இதை கவனத்தில் கொண்டவாறு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எந்த விருந்தாளிக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது என்பதில் நான் எப்போதும் கவனமாக இருக்கின்றேன். இதற்காக நான் எப்போதும் வலியுறுத்தி வருகின்றேன், முடிந்தவரை விருந்தாளிகளுக்கு வசதி செய்து கொடுங்கள். ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், விருந்தாளிகளின் உள்ளம் கண்ணாடியை போன்று மிருதுவாக இருக்கிறது, சிறிய மோதல் ஏற்பட்டாலும் அது உடைந்துவிடும். இது மிகவும் முக்கியமான அறிவுரையாகும். இது நமது வாய்வழி பேச்சாக மட்டும் இல்லாமல் செயல்பூர்வமான முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உலகின் பல்வேறு நாடுகளில் மாநாடுகள் நடைபெறுகின்றன, அங்கும் விருந்தினர்கள் வருகின்றனர். ஆனால் இங்கு குறிப்பாக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பல தரப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் மாநாட்டிற்கு வருகின்றனர். ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் தரம் வெவ்வேறானதாகும், அவர்களின் சகிப்புத்தன்மையின் தரம் வெவ்வேறானதாகும், அவர்களின் பேச்சு, பழக்க வழக்கம் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம் பல்வேறானதாகும், அவர்கள் நம்மீது வைத்துள்ள எதிர்பார்ப்புகள் வெவ்வேறானதாகும், அவர்கள் வழங்கும் முன்னுரிமைகள் வெவ்வேறானதாகும். எனவே ஒவ்வொருவருடனும் மிகுந்த ஞானத்துடன் பழகுவது அவசியமாகும். இதற்காக ஹசரத் மசீமது அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய இந்த ஞானம் பொருந்திய அறிவுரையை எப்போதும் நமது கவனத்தில் கொள்வது அவசியமாகும். இதை நாம் கவனத்தில் கொண்டால் பிறகு எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். அவர்கள் கூறினார்கள், விருந்தினர்களின் உள்ளம் கண்ணாடியை போன்று மிருதுவானதாகும். அதில் சிறிய மோதல் ஏற்பட்டாலும் அது உடைந்துவிடும். தொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அறிவுரையை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொண்டால் அவ்வப்போது உருவாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உருவாகாது, ஒருபோதும் புகார் வராது. வேண்டுமென்றே பிரச்சனைகளை உருவாக்க நினைப்பவர்களை தவிர வேறு பிரச்சனைகள் ஏதும் உருவாகாது. அப்படி செய்யும் போது சில கடினமான போக்கை தவிர்க்க முடியாது. கடந்த ஆண்டு பெண்கள் பகுதியில் உணவு வழங்கும் போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. வெகு தூரம் பகுதியிலிருந்து வந்திருந்த ஒரு பெண் விருந்தினர் ஏதோ காரணத்தினால் கோபமடைந்துள்ளார்கள். அதில் பணிபுரிந்த நபர்களிடம் தவறு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சீர்திருத்தம் ஏற்பட முடியும். அதற்காக பல்வேறு விளக்கங்கள் கொடுப்பதற்கு பதிலாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இம்முறை தபிஷீரின் விருந்தினர்களில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பகுதியில் குறிப்பாக கவனம் செலுத்துவது அவசியமாகும். யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. நான் இப்போது கூறுவது வெளிநாட்டு விருந்தினர்களை பற்றியதாகும். இவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று வெளிநாடுகளிலிருந்து வரும் விருந்தினர்கள் ஆவர். நம்மை பொறுத்தவரை எல்லாருமே விருந்தினர்கள்தான். இந்த துறையில் நான் சில மாற்றங்களை செய்துள்ளேன். இந்த மாற்றங்கள் அமைப்பு ரீதியான மாற்றங்களாகும். நான் அமைப்பாளர்களை மாற்றியுள்ளேன். இதில் பெரும்பாலும் வக்ஃபே நவ் ஆண்களையும் வாக்ஃபாத்தே நவ் பெண்களையும் சேர்த்துள்ளேன். அல்லாஹ்வின் அருளால் பல வக்ஃபே நவ் ஆண்களும் பெண்களும் தமது இந்த பணிகளை பொறுப்பேற்று செய்யும் பக்குவத்தை அடைந்துவிட்டனர். இவ்வாறு வக்ஃபே நவ் ஆண்களையும் பெண்களையும் வழங்கி அல்லாஹாலா நம் மீது மாபெரும் அருள் புரிந்துள்ளான். சிலர் நிரந்தரமாக ஜமாத்திற்கு தொண்டு செய்து கவனித்துக் கொள்கின்றனர். சிலர் தற்காலிகமாக ஏற்பாடுகளில் தொண்டு செய்ய முன்வருகின்றனர். இன்ஷா அல்லா இதற்கான தரம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நபர்களை மாற்றுவதாலோ முகங்களை மாற்றுவதாலோ மட்டும் மேம்பாடு ஏற்படுவதில்லை. மாறாக அல்லாஹ் தாலாவின் அருள் நம்முடன் இருக்க வேண்டும். அவனிடம் துவா செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதன்படி செயல்பட வேண்டும். இதற்காக இறைவனிடம் நற்பாக்கியம் வேண்டி துவா செய்ய வேண்டும். தவறான எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லாத வண்ணம் அமைய வேண்டும். விருந்து உபசரிப்பது தொடர்பாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இங்கிலாந்தைச் சேர்ந்த அகமதிகள், குறிப்பாக லண்டனில் வாழ்ந்து வரும் அகமதிகள், வெளிநாடுகளிலிருந்து வரும் விருந்தாளிகள் உங்களுக்கும் விருந்தாளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளிலிருந்து வரும் விருந்தினர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 30,000 வரை இருக்கலாம். விசா கிடைத்தால் இதைவிட அதிகமாகவும் வாய்ப்புள்ளது. எனவே இங்குள்ள அகமதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூட்டி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் உங்களுடைய விருந்தாளிகள் ஆவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கிலாந்தில் வாழும் அகமதிகளின் டியூட்டி இல்லாதவர்களும் மாநாட்டிற்கு வந்தால் அவர்களும் விருந்தாளிகள்தான். இங்குள்ள அகமதிகளுடன் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற விருந்தினர்கள் யாராவது தொடர்பு கொண்டால் இங்கிலாந்தில் வாழும் ஒவ்வொரு அகமதியும் விருந்துபசரிப்பவர் ஆவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து வருபவர் விருந்தாளி ஆவார். அல்லது இவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள், அதாவது இங்கிலாந்திலிருந்து வருகை தந்துள்ள விருந்தினர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்துள்ள விருந்தினர்கள் ஆகியவர்களுக்குள் ஏதாவது குறிப்பிட்ட சூழ்நிலையில் யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தால் எல்லா நிலையிலும் வெளிநாட்டு விருந்தினர்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். இங்கிலாந்தைச் சேர்ந்த விருந்தினர்கள் அவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். ஆகவே சில சூழ்நிலைகளில் நீங்கள் விருந்தாளிகளாக இருந்தபோதிலும் விருந்து உபசரிப்பவர்கள் ஆவீர்கள். இது டியூட்டி கொடுப்பவர்களுடைய பணி மட்டுமல்ல, மாறாக இந்த சிந்தனையை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். விரிவுபடுத்தியவாறு நீங்கள் தியாகம் செய்பவர்களாக ஆக வேண்டும். இது நடந்தால் மிக அழகிய சமூகமாக இது நமக்கு தென்படும். நாம் சில ஹதீஸ்களை பார்க்கும்போது விருந்தாளியாக இருப்பதை விட நாம் விருந்து உபசரிப்பவராகவே இருந்துவிடலாம், என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஒரு ஹதீஸின் அடிப்படையில் விருந்து உபசரிப்பதும் மூமின் ஆவதற்கு ஒரு அடையாளமாகும் என்று அமைகிறது. ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகின்றது, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மற்றும் இறுதி நாளில் நம்பிக்கை கொள்பவர் விருந்தாளியை மதிக்கவும் கண்ணியப்படுத்தவும் வேண்டும். இதை வேறு விதமாக கூறுவதென்றால், விருந்தாளியை கண்ணியப்படுத்தாதவர் அல்லாஹ் மற்றும் இறுதி நாளில் நம்பிக்கை கொள்வதில் பலவீனமானவர் ஆவார். எனவே ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் விருந்து உபசரிப்பது பற்றி கவனமூட்டியுள்ளார்கள் என்றால், தமது எஜமானர் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின் காரணமாகவே ஆகும். திருக்குரானின் கட்டளையின் காரணமாகவே கவனமூட்டியுள்ளார்கள். நாம் நமது ஈமானில் உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்துள்ளார்கள். பிறகு இன்னொரு ஹதீஸில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சகோதரருடன் சிரித்த முகத்துடன் பழகுவதை சிறந்த நன்மை என்று கூறியுள்ளார்கள். அதாவது மாநாட்டின் இந்த மூன்று நாட்களில் பல்வேறு நன்மைகள் செய்யப்படுகின்றன. இது தவிர சிரித்த முகத்துடன் ஒருவர் மற்றவருடன் பழகுவதும் ஒரு நன்மையாகும். இதையும் செய்ய வேண்டும். இதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. விருந்து உபசரிப்பவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது, அவ்வாறே விருந்தினர்களுக்கும் இதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. குறிப்பாக டியூட்டி கொடுக்கும் பணியாளர்களுக்கு நான் கூறுகின்றேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் பழகும்போது, பேசும்போது, களைப்படைந்து இருக்கும்போது சில நேரம் சிடுசிடுவென்று நடந்து கொள்வர், அப்போதும் முக மலர்ச்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளும் தமக்கு கீழ் பணிபுரியும் நபர்களுடன் சிரித்த முகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் சில சமயங்களில் இவ்வாறு நடந்துள்ளது. அதாவது சில இடங்கள் அல்லது சில உணவுப் பொருட்கள் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அலுவலகங்களில் குளிர்சாதன பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது, மேலதிகாரிகளுக்காக வைக்கப்பட்டது. அதிலிருந்து உதவியாளர் தண்ணீர் எடுத்து குடித்தால் அதற்காக கோபப்படுகின்றார்கள். இவ்வாறு நமக்கிடையே இருக்கக்கூடாது. எவ்வாறு இருப்பினும் நான் குறிப்பிட்டது போன்று டியூட்டி கொடுக்கும் போது இவ்வாறு சில விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறுகின்றன. பெரியவன் சிறியவன் என்ற சிந்தனை எழுகிறது. ஆனால் நாம் எப்போதும் நல்லொழுக்கத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருந்தினர்களுடன் நல்லொழுக்கத்துடன் தான் நடந்து கொள்வார்கள். அதே போன்று தமக்கிடையிலும் நல்லுணர்வுடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டால் வந்திருக்கும் விருந்தினர்கள் மீதும் இந்த சூழ்நிலை சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் சூழல் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அஹ்மதி அல்லாத பிற விருந்தினர்களிடமும் நல்ல விளைவை ஏற்படுத்தும். இவ்வாறு நாம் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி நாமும் நமது நன்மைகளில் அதிகரித்தவர்களாக இருப்போம். அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுபவர்களாக இருப்போம். டியூட்டி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது விருந்து உபசரிப்பது என்பது நாம் விருந்தினர்கள் மீது காட்டும் கருணை அல்ல, மாறாக இது விருந்தினர்களின் உரிமையாகும் என்று ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதை நான் முன்னதாக எடுத்துக் கூறியுள்ளேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு கூறியுள்ளார்கள், அல்லாஹ் தஆலா உரிமைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக என்ன கூறுகின்றான்? ஓரிடத்தில் கூறுகின்றான், நெருங்கிய உறவினர், ஏழை, பயணிகள் ஆகியவருக்குரியதை கொடுத்து விடுக, எவ்வகையிலும் வீண் விரயம் செய்யாதீர். இங்கு மூன்று வகையான மக்களின் உரிமைகள் தொடர்பாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய கருத்துடன் தொடர்புடைய அம்சத்தை எடுத்து கூறுகின்றேன். அதாவது பயணிகளின் உரிமைகளின் பக்கம் கவனமூட்டுகின்றேன். பயணிகளும் பல வகை உண்டு. ஆனால் இறைவனுக்காகவும் இறைவன் கூறியதனாலும் பயணம் செய்பவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக நற்பேறு பெற்ற பயணிகளாவர். ஒரு ஹதீஸில் வருகின்றது, அதாவது அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது தூதர்களை பற்றி பேசப்படுகின்ற கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் மீது வானவர்கள் சாந்தியை வழங்கிக் கொண்டிருப்பர். நமது மாநாடுகளும் அல்லாஹ் தாலாவின் அருளால் இப்படிப்பட்ட கூட்டங்களே ஆகும். இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக பயணம் செய்து வருபவர்களின் தகுதி மிகவும் உயர்வானதாகும். ஏனென்றால் அவர்கள் இந்த நோக்கத்திற்காக வருகின்றனர். வானவர்கள் அவர்களுக்காக துவா செய்கின்றனர். இப்படிப்பட்ட விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வது மற்றும் விருந்து உபசரிப்பதற்கான உரிமையை நிலைநாட்டுபவர்கள் மிகவும் நற்பாக்கியம் பெற்றவர்கள் ஆவர். இறைவன் நிர்ணயம் செய்த அந்த உரிமையை நிறைவேற்றுபவர் நிச்சயமாக இறைவனின் விருப்பத்தை பெறுபவராவார். இறைவனின் விருப்பத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அவரை விட பேறு பெற்றவர் வேறு யார் இருக்க முடியும்? ஆகவே சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த மாநாட்டின் சூழ்நிலையானது மிகவும் வியக்கத்தக்கதாக உள்ளது. அதாவது ஒரு நன்மைக்கு பிறகு இன்னொரு நன்மைக்கான வாசல் எல்லாருக்காகவும் திறந்து கொண்டே செல்கிறது. நான் தொடக்கத்தில் கூறியது போன்று தொண்டு செய்யும் மனப்பான்மையுடைய உணர்வை தொண்டு செய்யும் ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்வது அவசியமாகும். அதை கருத்தில் கொண்டு செயல்படுவது அவசியமாகும். இந்த உணர்வுடன் செயல்படுகின்றனர் என்றாலும் இதில் இன்னும் அதிக வளர்ச்சி பெறுவது அவசியமாகும். ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது என்பதற்காக, ஏதோ உதவி செய்வதற்காக கூப்பிட்டார்கள் என்பதற்காக, அல்லது குத்தாமுல் அஹமதியாவின் சதர் வக்காரையாமல் செய்ய வேண்டும் வாருங்கள் என்று கூப்பிட்டார் என்பதற்காக, அல்லது லஜ்னாவின் தலைவி அழைத்தார்கள் என்பதற்காக, கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்துள்ளேன் என்பதற்காக டியூட்டி கொடுப்பவர்கள் பணியாற்றக்கூடாது. மாறாக இறைவனின் விருப்பத்தை பெறுவதே நீங்கள் பணிபுரிவதன் நோக்கமாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்காக எவ்வாறு விருந்து உபசரித்தார்கள், இவ்வாறு அதற்கான உரிமையை செலுத்தியுள்ளார்கள். இதற்கான ஒரு உதாரணத்தை நான் எடுத்து கூறுகின்றேன். இந்த அறிவிப்பை நாம் எத்தனை முறை கேட்டாலும் படித்தாலும் அது ஒரு புதிய இன்பத்தை வழங்குகின்றது. அதில் புதிய படிப்பினைகள் இருக்கின்றன. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பயணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டிற்கு ஆள் அனுப்பி விருந்தாளிக்காக வீட்டிலிருந்து உணவு கொடுத்து விடுமாறு கூறினார்கள். தண்ணீரை தவிர இன்று வீட்டில் ஏதும் இல்லை என்று அங்கிருந்து பதில் வந்தது. இதன் பிறகு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருந்தினருக்கு உணவிற்கான ஏற்பாடு யார் செய்வார் என்று கேட்டார்கள். ஒரு அன்சாரி நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அதன்படி அவர் தன் வீட்டிற்கு சென்றார். தன் மனைவியிடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தினருக்காக உபசரிப்பிற்கான ஏற்பாடு செய் என்றார். அதற்கு இன்று குழந்தைகள் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் உணவு உள்ளது என்று மனைவி கூறினார். சரி, உணவு தயார் செய், விளக்கு ஏற்றி வை, குழந்தைகள் உணவு சாப்பிடும் நேரம் வந்ததும் சமாதானப்படுத்தி தூங்க வைத்துவிடு என்று அன்சாரி கூறினார். அவ்வாறே மனைவியும் உணவு சமைத்தார், விளக்கேற்றி வைத்தார், குழந்தைகளை பட்டினியுடன் தூங்க வைத்து விட்டார், விளக்கை சரி செய்யும் சாக்கில் எழுந்து சென்று விளக்கை அணைத்து விட்டார். பிறகு இருவரும் விருந்தினருடன் சேர்ந்து உட்கார்ந்து தாமும் சாப்பிடுவது போன்று பாவனை செய்தார்கள். இரவு முழுவதும் இருவரும் பசியுடன் இருந்தார்கள். மறுநாள் காலையில் அந்த அன்சாரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் வந்தார். அப்போது அவரை பார்த்து ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் இரவு செய்த திட்டத்தை பார்த்து அல்லாஹ்வும் புன்னகைத்தான் என்றார்கள். அல்லது நீங்கள் இருவரும் செய்த அந்த செயலை இறைவன் விரும்பினான் என்று கூறினார்கள். அப்போது இந்த வசனம் இறங்கியது. வயூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலௌ கான பிஹிம் ஹிஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தாங்கள் வறுமையில் இருந்தும் தங்களை விட மற்றவர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றனர். தங்கள் உள்ளத்தின் பேராசையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களே வெற்றி பெற்றவர்களாவர். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய தியாகம். குழந்தைகளை பசியுடன் தூங்க வைத்துவிட்டு விருந்தினருக்கு உணவு வழங்கிவிட்டனர். இன்று அல்லாஹ் தாலாவின் அருளால் இப்படிப்பட்ட நிலை மிக குறைவானவர்களுக்குத்தான் உள்ளது. குறிப்பாக ஜமாத்தின் விருந்தினர்களுக்கு அல்லாஹின் அருளால் இந்த நிலை ஒருவருக்கு கூட இல்லை. இந்த முழு குடும்பமும் விருந்து உபசரிப்பதற்காக தியாகம் செய்தது. அந்த விருந்தினரும் ஜமாத்தின் விருந்தினரே ஆவார். அவர் மார்க்க நோக்கத்திற்காக வந்த விருந்தினர் ஆவார். அவர் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த விருந்தாளி ஆவார். ஹசரத் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியாக இருந்தார். இப்படிப்பட்ட முன்னுதாரணத்தை நிலைநாட்டி நமக்கு விருந்து உபசரிப்பதற்கான பாடத்தை வழங்கியுள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளியாக வந்தவருக்கு என்று ஒரு உயர் தகுதி இருந்தது. இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசருடைய விருந்தாளிகளுக்கும் இறைவன் மிகவும் முக்கியத்துவம் வழங்கியுள்ளான். ஆகவே வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் இந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பாருங்கள், வெளிப்படையாக பார்த்தால் இவ்வாறு செய்வது அநியாயமாக தெரியும். குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பட்டினி போட்டுள்ளார்கள். ஆனால் தியாகம் மற்றும் சேவையின் ஒரு உயர்ந்த முன்மாதிரி நிலைநாட்டப்பட்டுள்ளது. இதில் முழு குடும்பமும் சேர்ந்துள்ளது. மகிழ்ச்சியுடனும் வேறு வழியின்றியும் இந்த தியாகத்தில் பங்கு பெற்றுள்ளார்கள். நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கும் இறைவன் மிக அதிகமாக அருளை வழங்கியிருப்பான். இவ்வசனத்தின் கருத்தில் இது காணப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களை முஃப்லிஹூன், அதாவது வெற்றியாளர்கள் என்று கூறுகின்றான். வெற்றியாளர்கள் என்பதன் பொருளை நாம் பார்க்கும்போது இதன் விரிவான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. வெற்றியாளர்கள் எனப்படுபவர்கள் வளர்ச்சி பெற்று கனி தரக்கூடியவர்கள் ஆவார்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆவார்கள். அவர்கள் தமது நல்ல உயர்ந்த விருப்பங்களை பெறக்கூடியவர்கள் ஆவர். இதன் காரணமாக மகிழ்ச்சியை பெறக்கூடியவர்களும் நன்மையை பெறக்கூடியவர்களும் ஆவர். நிரந்தரமாக இந்த நன்மைகள் மற்றும் வெற்றியின் நிலையில் வாழக்கூடியவர்கள் ஆவர். வாழ்வின் நிம்மதியையும் திருப்தியையும் பெறக்கூடியவர்கள் ஆவர். இவர்களே பாதுகாப்பின் கீழ் வரக்கூடியவர்கள் ஆவர். ஆகவே ஒருவேளை உணவை தியாகம் செய்து விருந்தினரை உபசரித்தது அவர்களை அல்லாஹ் தாலாவின் விருப்பத்திற்கு வாரிசாக்கி எங்கிருந்து எங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டது. இறைவனின் விருப்பத்துடன் இவ்வனைத்தும் கிடைத்துவிட்டால் பிறகு அவருக்கு வேறு என்ன வேண்டும்? ஆகவே எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், இதுவே விருந்து உபசரிப்பவர்களுக்கு கிடைக்கும் உயர் தகுதியாகும். நாம் நமது விருந்தினர்களுக்கு தொண்டு செய்து அடைய வேண்டிய உயர் நிலை இதுவாகும். இந்த நிலையானது இன்ஷா அல்லாஹ் நமக்கு இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தந்து இவ்வுலக மற்றும் மறுவுலக வாழ்வை சீரமைப்பதற்கு காரணமாக அமையும். எனவே ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்யும் நல்வாய்ப்பை நமக்கு வழங்கி அல்லாஹ் தாலா நம்மை வெற்றியாளர்களுடன் சேர்ப்பதற்கான வழிகளை திறந்து வைக்கின்றான். நமது எல்லா சேவகர்களும் எல்லா பணியாளர்களும் இந்த அருளை பெறுபவர்களாக இருக்க அல்லாஹ் அருள் செய்வானாக. மேலும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன, அல்லாஹ் தாலா அதிலும் எளிமைகளை ஏற்படுத்துவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். இது நமது ஷஹீதான ஒரு சகோதரர் மதிப்பிற்குரிய ஜஹூர் அகமது சாஹிப் கியானியுடைய ஜனாசாவாகும். ஃபிரங்கி டவுன் கராச்சியில் ஆகஸ்ட் 21 தேதி ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சம்பவம் இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. ஜஹூர் சாஹிப் தமது ஒரு நண்பருடன் ஆகஸ்ட் 21 தேதி 11:30 மணிக்கு பழுது பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட தமது காரை சரிபார்ப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் வெளியில் வந்ததும் ஜமாத்தை சேராத இவருடைய நண்பர் பக்கத்து வீட்டுக்காரர் மதிப்பிற்குரிய நூருல் ஹக் சாஹிப்பும் வெளியே வந்தார். இவர்கள் மூவரும் வண்டியை பார்ப்பதற்காக சென்றார்கள். வண்டி வீட்டிலிருந்து சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த மூவரும் வண்டியை சரிபார்த்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்த போது ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்தனர். அவர்களில் ஒருவர் மோட்டார் சைக்கிளை விட்டு கீழே இறங்கி ஜஹூர் சாஹிப் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தார். இதனால் ஜஹூர் சாஹிப்பின் பக்கத்து வீட்டுக்காரர் அன்வாருல் ஹக் சாஹிப் தாக்குதல் நடத்தியவருடைய கையை ஓங்கி அடித்தார்கள். இதனால் தாக்குதல் நடத்தியவனுடன் வந்த இன்னொருவன் நூருல் ஹக் சாஹிப் மீது துப்பாக்கியால் சுட்டான். இருவரும் ஓடிவிட்டனர். ஜஹூர் சாஹிப்பின் மகள் துப்பாக்கி சுடும் சப்தத்தை கேட்டவுடன் அவர் மாடியின் ஜன்னல் வழியாக பார்த்தார். இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ஓடுவதை பார்த்தார். அவர் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் கையில் இருந்த டீ கப்பை தாக்குதல் நடத்தியவர் மீது எரிந்தார். உடனே அவர் வீட்டின் ஜன்னலை நோக்கி சுட ஆரம்பித்தனர். ஆனால் மகள் தப்பித்து விட்டார். ஜஹூர் சாஹிப் காயமடைந்து வேதனையை தாங்க முடியாமல் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹாதத்தின் போது இவரது வயது 47 ஆகும். இவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த நூருல் ஹக் சாஹிப் அவர்களும் காயமடைந்து வேதனையை தாங்க முடியாமல் ஷஹீதாகிவிட்டார். அல்லாஹ் தாலா இவர்களுக்கும் மன்னிப்பை வழங்குவானாக. ஷஹீத் ஜஹூர் அகமது சாஹிப் அவர்களின் குடும்பத்தில் அஹமதியத் இவருடைய சிறிய தந்தையின் மூலம் கிடைத்தது. அவர்களது பெயர் யூசுப் கியானி சாஹிப் மற்றும் முகமது சயீத் கியானி ஆகும். இவர்கள் இருவருக்கும் 1936 பையத் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இருவரும் அறிவாளிகளாக இருந்தார்கள். அவர்கள் நூல்களை அதிகமாக படித்து தெரிந்து கொண்ட பிறகே பையத் செய்வதற்கான நல்வாய்ப்பை பெற்றார்கள். அதன் பிறகு ஷஹீத் மர்ஹூமின் தந்தையும் அவருடைய இன்னும் 3 சிறிய தந்தைகளும் அகமதிகளானார்கள். இவருடைய குடும்பம் காஷ்மீரை சேர்ந்தது. இவர் 1966 பிறந்தார். 1976 இவர்களது குடும்பம் கராச்சிக்கு குடிபெயர்ந்தது. இங்கே இவர் BA வரை கல்வி பயின்றார். பிறகு பெடரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூவில் பணிபுரிந்து வந்தார். ஷஹாதத்தின் போது கஸ்டம்ஸின் துறையின் ஆன்டி ஸ்மக்லிங்கில் கிளர்க்காக பணிபுரிந்து வந்தார். ஜஹூர் சாஹிப் ஜமாத்துடன் சிறந்த ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவராக இருந்தார். மிகவும் நல்ல மனிதர். பொருள் தியாகம் செய்வதில் முன்னணியில் இருக்கும் நபராவார். விருந்து உபசரிப்பது இவருடைய சிறப்பு பண்பாக இருந்தது. வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்காமல் திருப்பி அனுப்பியதே இல்லை. ஜமாத்தின் பொறுப்பாளர்களை மதிப்பவராவார். எந்த ஒரு புகாருக்கும் வாய்ப்பளிக்க மாட்டார். ஷஹீத் மர்ஹூம் வசிய செய்திருந்தார். அவ்வாறே இவருக்கு தப்லீக் செய்வதிலும் அதிக ஆர்வம் இருந்தது. 2009 இவர் மூலம் ஒருவருக்கு பைய செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இவருடைய ஷஹாதத்திற்கு பிறகு மருத்துவமனையிலும் அதற்கு பிறகு ஜனாசாவின் போதும் இவருடைய அலுவலகத்திலிருந்து பெரும் எண்ணிக்கையில் மக்கள் வந்து கலந்து கொண்டனர். எல்லாருமே ஷஹீத் மர்ஹூமின் சிறந்த நல்லொழுக்கத்தையும் உயர்ந்த பண்புகளையும் புகழ்ந்து கூறினர். இவருடைய ஒரு நண்பர் இவரது ஷஹாதத்திற்கு பிறகு இவருடைய உடலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் அழுது கொண்டே இவ்வாறு கூறினார், ஷஹீத் மர்ஹூம் மிகவும் கருணை காட்டுபவராவார், சமாதானத்தை விரும்புபவராவார். வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது காரணத்தால் எனக்கு கோபம் வரும்போது இவர் பொறுமையுடன் இருக்கும்படி வலியுறுத்துவார். இவருடைய மேலதிகாரி கூறுகின்றார், ஜஹூர் அகமது ஞானி நமது தைரியசாலி சிப்பாயாக இருந்தார். மிகவும் குறுகிய காலத்திலேயே இவர் எல்லாரையும் தம் அழகிய பண்புகளால் ஈர்த்து விடுவார். இன்று நாம் ஒரு நல்ல நண்பரை இழந்துவிட்டோம் என்று அவர் கூறுகின்றார். இவரது மாமனார் பஷீர் அகமது கியானி சாஹிப் கூறுகின்றார்கள், ஷஹீத் மர்ஹூம் குடும்பத்தில் அனைவருக்கும் உதவி செய்து வந்தார். பொருளாதாரத்தில் இறைவன் இவர்களுக்கு நல்ல வசதியை வழங்கியிருந்தான். குடும்பத்தில் யாருக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் இவர் உதவி செய்து வந்தார். குடும்பத்தை தவிரவும் தேவை என்று இவரிடம் யார் வந்தாலும் அவர் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பியதில்லை. குழந்தைகளுடனும் இவர் மிகவும் கருணையுடன் நடந்து கொள்வார். குழந்தைகளின் தேவைகளை முழுமையாக கவனித்து வந்தார். கல்வியை கவனித்து வந்தார். இவருடைய மனைவி கூறுகின்றார்கள், அல்லாஹ் தாலா இவருக்கு நல்ல உள்ளத்தை வழங்கியிருந்தான். ஷஹீத் ஆக்குவதற்காகவே இவருக்கு நல்ல உள்ளத்தை இறைவன் வழங்கியிருந்தான் போலும். இவர் குழந்தைகளை ஒருபோதும் திட்டியது கிடையாது. ஷஹாதத்திற்கு முன் இவர் கூறினார், எனது காலணிகளை துடைத்துவை, நான் இப்போது வெளியில் சென்று வருகிறேன் என்று கூறி சிரித்த முகத்துடன் கீழே இறங்கி வந்தார். துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு நான் குழந்தைகளுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் அவர்களை பார்த்தோம். அவர் என்னையும் என் குழந்தைகளையும் சிரித்த முகத்துடன் பார்த்தார். காயமடைந்த நிலையில் அவர் பார்த்தது விடை பெறுவதற்காக உயிரை இறைவனுடன் ஒப்படைத்தார். குழந்தைகளை ஒருபோதும் அதட்டியதில்லை. ஆனால் எம்டிஏவில் என்னுடைய ஹுத்பா வரும்போது குழந்தைகள் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும் என்று கூறுவார். இதற்காக கோபப்படுவார். குத்பாவை ஏன் கேட்கவில்லை என்று கேட்பார். பெண் பிள்ளைகளுடன் மிகவும் குறிப்பான அன்பு மற்றும் கருணை காட்டி வந்தார். இவரை இழந்து தவிப்பவர்களுள் இவருடைய மனைவி தாஹிரா ஜஹூர் ஞானி சாஹிபா மற்றும் மூன்று மகன்களும் நான்கு மகள்களும் உள்ளனர். இம்ரான் ஞானி 20 வயது, காம்ரான் ஞானி 14 வயது, சர்ஃபராஸ் 3 வயது. மகள்களில் நூரு சபா 16 வயது, நூருல் ஐன் 14 வயது, அத்தியத்துல் முஜீப் 7 வயது, ஃபாயிகா ஜஹூர் 5 வயது ஆகிய சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா மர்ஹூமின் தரஜாக்களை உயர்த்துவானாக. இவரது குழந்தைகளை இறைவன் தன் பாதுகாவலில் வைப்பானாக. இவரது மனைவியையும் தன் பாதுகாவலில் வைப்பானாக. இந்த இழப்பை பொறுத்து கொள்ளும் நல் வாய்ப்பை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.
اللهم صلِّ